இளங்கட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் அவர்கள், உங்களுக்கு 7 நிமிடங்கள் இருக்கின்றது.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 10 நிமிடங்கள் நினைக்கிறேன்,
7 நிமிடங்கள்
குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நன்றி உங்களது நேர ஒதுக்கீடுக்காக. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த விவாதம் இடம்பெறும் இந்த நாளில் எமது கௌரவ சபாநாயகர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாசிப்புக்காக ஒரு முக்கியமான ஆவணத்தை இந்த சபையில் சமர்ப்பித்திருக்கிறார். அதுதான் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் கானா தவலிங்கம் அவர்கள் தயாரித்து வழங்கியிருக்கும் மாகாண சபை தேர்தல் தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் சம்பந்தமான அறிக்கை. இந்த அறிக்கையின் அடிப்படையிலிருந்தே இந்த விவாதத்தில் எனது கருத்துக்களை நான் முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். முதலில் இந்த அறிக்கையில் பிரதானமாக இந்த அறிக்கை முழுவதுமாக எடுத்து பார்க்கின்ற போது இன ரீதியாக எவ்வாறு இந்த நாட்டில் மாகாண சபைகளில் பிரதிநிதித்துவம் அமையப் போகிறது என்பது சம்பந்தமாகவே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் தவலிங்கம் அவர்களின் அறிக்கை அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த கால தேர்தல்களின் ஊடாக இந்த நாட்டில் 348 சிங்கள உறுப்பினர்களும், 64 தமிழ் உறுப்பினர்களும், 43 முஸ்லீம் உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல இந்த புதிய தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தால், அல்லது இந்த எல்லை நிர்ணயப்படி தேர்தல் நடக்குமாக இருந்தால் இறுதியாக அது எவ்வாறு அமையும் என்பது சம்பந்தமாகவும் அவர் சொல்லுகின்ற போது அதில் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இந்த முறை அமல் செய்யப்படுமாக இருந்தால் இது எவ்வாறு இருக்கக்கூடும் என்பது தொடர்பான அபிப்பிராயங்களும் இருக்கிறது. இதில் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவடைவு சம்பந்தமாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது அந்த அறிக்கை சம்பந்தமாக நான் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை. இந்த கருத்துக்களை நான் சொல்வதற்கு பிரதான காரணம், முதலில் இந்த அறிக்கையை நான் வரவேற்கிறேன். காரணம், ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிக்கையாக இந்த எல்லை நிர்ணயத்தின் பின்னர் இந்த தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் அது எவ்வாறு அமையும், எவ்வாறான பிரதிபலனை பெற்றுக் கொடுக்கும், அல்லது எவ்வாறான விளைவை தரும் என்பதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வரவேற்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த அறிக்கையில் காணப்படக்கூடிய விஞ்ஞானபூர்வ அல்லது டெக்னிக்கல் என சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தன்மையை நான் வரவேற்கும் அதே சந்தர்ப்பத்தில் அரசியல் ரீதியாக நாங்கள் இந்த அறிக்கை தொடர்பாக சில விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதுதான், உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கடந்து நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பல அங்கத்தவர் தொகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக, அல்லது பல அங்கத்தவர் தொகுதிக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வது சம்பந்தமாக இடம்பெற்ற குளறுபடிகள், அதாவது ஒரு பல அங்கத்தவர் தொகுதி ஒன்றில் ஒரே கட்சியை சேர்ந்த இருவர் அல்லது இருவருக்கு மேற்பட்டோர் தெரிவாகலாம் என்கின்ற அனுபவத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு மாகாண சபை தேர்தல் முறைக்கு பல அங்கத்தவர் தொகுதியை நீக்குவதற்கு எல்லை நிர்ணய குழு எடுத்த தீர்மானத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களுக்குரிய மெண்டேட் என சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல. அவர்கள் இது இருக்கின்ற முறைமையில் இதை மாற்றம் செய்வதற்கு செய்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக அவர்கள் அதை அணுகவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரமே முன்வைக்கிறேன். அதை தவிர்த்து பல்வேறு நன்மையான விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், 1931 சர்வஜன வாக்குரிமையின் கீழாக வாக்குரிமை பெற்ற மலையக தமிழ் மக்கள் 1947 இந்த பாராளுமன்றத்திலே 7 உறுப்பினர்களை தெரிவு செய்து இடைக்கால தேர்தலில் ஒருவராக 8 உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்தான், 1948 சுதந்திர பாராளுமன்றத்தில்தான் எங்களது உறுப்பினர்கள் 8 இருக்கத்தக்கதாகத்தான் மலையக தமிழ் மக்களின் வாக்குரிமை இந்த நாட்டில் பறிக்கப்பட்டது என்பதை நான் சபையிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு பின்னதாக 1977 பல அங்கத்தவர் தொகுதியினூடாக 3 பேரை கொண்ட மஸ்கெலியா நூரலியா மஸ்கெலியா தொகுதியிலிருந்து சமமூர்த்தி தொண்டமான் 3வது உறுப்பினராக தெரிவு செய்ய கிடைத்த வாய்ப்பு தான் அதற்கு பிறகு மக்கள் தெரிவினூடாக நாங்கள் இந்த சபையில் பிரசன்னமாயிருக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. எனவே பல அங்கத்தவர் தொகுதி என்பது ஒரு சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பானதாக இருந்து வந்த அரசியல் கலாச்சார சூழலில் இந்த எல்லை நிர்ணய குழு அந்த முறைமையை மாற்றியிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அதற்கு அப்பால் பார்க்கின்ற போது இந்த சட்டத்தில் இன்னொரு விடயம், பொதுவாக இந்த இன ரீதியான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக சிங்களவர் தமிழர் முஸ்லீம்கள் என மாத்திரம் இது குறிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில் தொழில்நுட்ப ரீதியாக அதனை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு அது வாய்ப்பாக இருந்திருக்க போதும் கூட, இலங்கை தமிழர்களிலிருந்து மலையக தமிழர்கள் என்போர் வேறுபட்ட அரசியல் அபிலாசைகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் கொண்டிருக்கிறார்கள் என்கின்றது அடிப்படையில் அவர்களது பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இந்த அறிக்கையில் அது தனியாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். இதற்கு அப்பால் இந்த நேரம் போதாமை காரணமாக எனது உரையை சுருக்கி கொண்டு, கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பதாக 11 மாதத்திற்கு முன்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் மாகாண சபைகள் திருத்தச் சட்டத்தை இந்த அவையிலே அங்கீகரிப்பதற்கு வாக்களித்த போது நாங்கள் வெறுமனே வாக்களிக்கவில்லை, கையுயர்த்தவில்லை. இந்த எல்லை நிர்ணய குழு சம்பந்தமாக, இன ரீதியான பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்துவது சம்பந்தமாக நாங்கள் திருப்தி விடுகின்ற பட்சத்தில்தான் அதற்கு நாங்கள் அங்கீகாரம் அளிப்போம் என்கின்ற நிபந்தனை அடிப்படையிலும் எங்களது அந்த குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்பதையும் என பல்வேறு நிபந்தனைகளை நாங்கள் முன்வைத்து அந்த அடிப்படையில் தான் வாக்களித்தோம் என்கின்ற அடிப்படையில் இந்த குழுவின் அறிக்கையை இன்று விமர்சிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில்தான் நாங்கள் கோருகின்றோம், இந்த அறிக்கை தொடர்பாக நாங்கள் விமர்சனங்கள் இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பரிந்துரைகள் இங்கே காணப்படுகின்ற போதும் கூட அவசரமாக இதனை திருத்தி புதிய முறையில் தேர்தலை நடத்துவதற்கான காலம் இது பொருத்தமானதாக இல்லை, அத்தகைய குறுகாலத்தில் இது செய்ய வேண்டியதாக இல்லை. நாட்டிற்கு தேர்தல் முறை மாற்றம் ஒன்று தேவையாக இருந்தால் அதனை பரிசீலனை செய்து எதிர்காலத்தில் அத்தகைய ஒரு புதிய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் உடன்படுகிறோம். ஆனால் இதை காட்டி ஜனாதிபதி அவர்கள் அன்று ஒரு விடயத்தை சொன்னார், நான் நிச்சயமாக சொல்லிவிட்டு இந்த உரையை முடிக்கின்றேன். அன்று நாங்கள் 3/2 வாக்குனூடாக வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு ஒத்துழையுங்கள், நான் இதனை செய்து தருகிறேன் என்று உறுதியளித்த ஜனாதிபதி வெளிநாட்டிலிருந்து எங்களுக்கு அழைப்பெடுத்து கதைத்தார். ஆனால் இலங்கை வந்து இன்று ஒரு வருடமாகிறது, ஒரு நாளேனும் சிறுபான்மை சிறுகட்சிகளை அழைத்து ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பாக உரையாடவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் இந்த உயரிய சபையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே நாங்கள் புதிய மாற்றத்திற்கு ஒத்துழைக்க தயாராக இருந்த போதும் கூட அதனை பெற்றுக்கொண்டு உரிய முறையில் நடைபெறுவதற்கு தயாரில்லாத ஜனாதிபதி அவர்கள் இன்று எங்களை பலவந்தப்படுத்த முடியாது, இந்த முறையில் தேர்தலுக்கு செல்லுங்கள் என எனவே நாங்கள் இது தொடர்பாக ஆராய தயார், ஆராய்ந்து இனிவரும் காலங்களில் புதிய தேர்தல் முறைக்கு செல்வோம். அதுவரை இருக்கின்ற வீதாசார விருப்பு முறை தேர்தலில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையையே தொழிலாளர் தேசிய முன்னணியின் செயலாளர் என்கின்ற வகையில் மலையக மக்களின் கருத்தாக வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
எம்ஐஎம் மன்சூர், பாராளுமன்ற உறுப்பினர்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாகாண சபைகள் எல்லை நிர்ணய குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை தொடர்பாக என்னுடைய கருத்துக்களையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் அதனை மாற்றங்கள் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விண்ணப்பங்கள் செய்தபோதும் அவைகளை செவிமடுக்காமல் அவற்றை நடைமுறைப்படுத்தி புதிய கலப்பு முறை தேர்தல் மூலமாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களை நடந்து முடிந்ததோடு அந்த தேர்தல் முறையிலே இருந்த பிரச்சனைகள் சவால்கள் குறித்த கலக்கத்தோடு தான் ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை மூலம் ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த உள்ளூராட்சி மன்றத்திலே மக்களால் நிராகரிக்கப்பட்ட
பிளேஸ் குழுக்களின் பிரதி தலைவர்கள் சபைக்கு வருகின்றார்.
பேச்சை தொடரலாம்.
மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்களே அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தலைவர்களாக ஆகியிருக்கின்ற அதிசயம் நடந்து வருகிறது. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை அந்த மன்றங்களிலே தலைவர்களாக ஆக்கிய அதிசயமும் நடந்திருக்கிறது. சுருங்க சொன்னால், ஜனநாயகம் மீறப்பட்டிருக்கிற ஒரு சூழலைத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், புதிய முறையிலான அந்த தேர்தல் முறை அமைந்திருந்தது. அந்த வடு ஆற முன்பாகவே புதிதாக இன்று மாகாண சபை எல்லை நிர்ணயக் குழுவினால் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, பிரதி தலைவர் அவர்களே, இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது உண்மையிலேயே பல்வேறு சந்தேகங்களை எங்களுக்கு தோற்றுவித்திருக்கிறது. இது உண்மையிலேயே தேர்தலை இழுத்தடிப்பு செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி அறிக்கையா என்று கூட எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு அறிவுபூர்வமாகவும் இது அமைந்து காணப்படவில்லை. எந்த ஒரு கட்சியினதும் அல்லது சிவில் அமைப்புகளினதும் முன்மொழிவுகள் இங்கே உள்வாங்கப்பட்டதாக, அவைகளை உள்வாங்கி தயாரிக்கப்பட்டதாக இந்த வரைவு காணப்படவில்லை. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த வரையப்பட்டிருக்கிற இந்த வரைவானது இந்த தேர்தல் தொகுதிகளை வரையறுத்த முறைமையானது யாருடைய அபிப்பிராயங்களை கொண்டு அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி எழும்புகின்றது. அந்த அளவுக்கு அறிவுபூர்வமற்ற முறையிலே தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சியினதும் சிவில் அமைப்பினதும் முன்மொழிவுகள் இல்லாத அமைப்பிலே வெறும் தரவுகளையும் வரைபடங்களையும் வைத்து சாத்தியமற்ற முறையிலே இந்த வரைவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு வரைவை செய்வதற்கு ஒரு ஆணைக்குழுவோ அல்லது அதற்கென ஒரு அமைச்சோ அல்லது ஒரு அமைச்சரோ தேவைப்படுவாரா என்ற அவசியம்தானா என்ற கேள்வி.
நிமிடங்கள் இருக்கு,
விளங்கவில்லை.
இரண்டு நிமிடங்கள் இருக்கு,
இன்னும் இரண்டு நிமிடங்கள் சேர்த்து தந்தால் மிக நன்றாக இருக்கும்.
சரி, பேசுங்க.
என்றால் மிக முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஏறக்குறைய சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு சதியாகவே நாங்கள் பார்க்கிறோம். பழைய விகிதாசார தேர்தல் முறை என்பது சிதைந்து வாழ்ந்தாலும் குறித்த மாவட்டங்களிலே வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. அதனை இல்லாமல் செய்து பிரதேசவாதங்களையும் இனவாதத்தையும் பல்வேறு முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த தேர்தல் முறை அமைந்திருக்கிறது. இதில் பல்வேறு அதிசயங்கள் காணப்படுகின்றன. சம்மாந்துறையை சம்மாந்துறை பிரதேச செயல எல்லைக்குள்ளே நிர்வாக எல்லைக்குள்ளே காணப்படுகின்ற 51 கிராம சேவர் பிரிவுகளிலே இரண்டு பிரிவை வேறாக எடுத்து அட்டாளச்சனை தொகுதியோடு இணைத்திருக்கிறார்கள். இது யாரோடு யாரிடத்திலே இந்த ஒப்புதலை பெற்று செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நாவிதம்பளி பிரதேசத்தை உண தொகுதியோடு இணைத்திருக்கிறார்கள். அந்த நாவிதம்பளி பிரதேசத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அல்லது முஸ்லீம் மக்கள் அவர்களுடைய வாக்கை எவ்வாறு எந்த கட்சிக்கு அல்லது எந்த உறுப்பினருக்கு அளிப்பது என்பது தொடர்பிலே அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அவ்வாறே தொகுதி பொத்துவில் தொகுதியை பொறுத்தவரையிலே பொத்துவில் தொகுதி என்பது பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த ஒரு தொகுதியாக காணப்பட்ட போதும் அதனை பல்வேறு பிரதேச செயலங்களோடு இணைத்து ஒரு தனித்தொகுதியாக முஸ்லீம்கள் தங்களுடைய பிரதித்துவத்தை உறுதி செய்ய முடியாத வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த ஒவ்வொரு தொகுதிகளையும் வைத்து பார்க்கின்ற போது எந்த வகையிலும் ஒரு சாத்தியமான முறையிலே, நடைமுறை சாத்தியமற்ற முறையிலே தான் இந்த வரைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரைவை பொறுத்தவரையிலே சுருக்கமாக சொல்லப்போனால் மிக சின்ன பிழைத்தனமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞான ரீதியாக நடைமுறை சாத்தியமான முறையிலே அல்லது ஒரு அறிவுபூர்வமான முறையாக அமையப்படவில்லை. இதிலே இந்த ஆணைக்குழுவின் அங்கத்துவம் வைக்கின்றவர்கள் இவ்வாறான அறிவுபூர்வமானவர்கள் அல்லது ஆளுமையும் ஆற்றலும் உள்ளவர்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. என்றால் இது இந்த புள்ளி விவரங்களை மையப்படுத்தி வரைபடத்தை மாத்திரம் வைத்து இவ்வாறான வரைவை செய்வதாக இருந்தால் பாடசாலை செல்கின்ற சாதாரண மாணவர்களே செய்ய அவர்களால் செய்ய முடியுமா?
முடித்துக் கொள்ள வேண்டும்.
கௌரவ பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, குரங்கு அப்பம் பங்கு வைத்தது போலதான் இந்த வரைவு காணப்படுகிறது. ஆகவே இந்த வரைவை அடிப்படையிலே புதிதாக அந்த தேர்தல் புதிதான தேர்தல் முறையின் மூலமாக இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவதை நாங்கள் ஆட்சேபிக்கின்றோம். வன்மையாக இந்த வரைவை கண்டிக்கின்றோம். இந்த அவ்வாறுதான் இது தொடர்பாக பரந்துபட்ட பரவலான ஒரு கருத்து பரவல்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி சகல கட்சிகளுக்கும் சகல சிவில் அமைப்புகளுக்கும் அதற்கான வாய்ப்புகளை வழங்கி அதுக்கான இறுதி முடிவுக்கு வர முடியும். அதுவரைக்கும் தாமதிக்காமல் இந்த மாகாண சபை தேர்தலை மிக அவசரமாக இந்த இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். அவர்கள் வேறு காரணங்களை இதை காரணமாக வைத்து
முடித்துக் கொள்ளுங்க. 6:30 முடிக்கணும்.
காரணமாக வைத்து இந்த தேர்தலை இழுத்தடிப்பு செய்யாமல் பழைய விகிதாசார தேர்தல் முறை மூலமாக மாகாண சபை தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லாமல் இந்த புதிய தேர்தல் முறை
நன்றி
இந்த புதிய செய்வது திணிக்கப்படுமா?
முலாசரி
ஏற்கனவே 2 நிமிஷம் கொடுத்தாச்சு உங்களுக்கு.
மூலாசனை கரு சபாபத்துமணி உபத்துமாடி சித்துவந்த காலே லபாதியும் பிலி பந்துவ அத்தின்ம தாத்துங்கனி ஆண்டுக்கம வியவசா சன்சோதனேட்ட அனுகூலவ மேரட்டை தேசபாலன வசேன் பலய விமத்திகத கிரீம சந்தாஹக் தாஸ் தமசி அசுவட்டி கெனல்லது இப்பணத் சம்மதியத்தைக்க மேரட்டே ஜனதாவ பலாபுரத்து நோனு ரஜேன் நொயில்லு மே பலாத் சபா கிரமே அத்திக்கரலா மேரட்டே திகிந்திகட்டம மே பாலன் ரட்டாவ இசிரஹாட்டு கெனின் அவஸ்தாவேதி பகுகிய தினக்க மே பார்லிமேந்தோட்டுவ மே அலுத் பணத்த கெனல்லா ஏ சம்மத கரலா அது மே கல்தபே மே விவாதியாக்கட்ட சம்பந்தவேல் அப்படி அதாஸ் தக்கியமிட்ட அவஸ்தாவில் அபாதியும் பிலிபந்தவ அப்படி சத்துரட்ட பத்துனாத் அப்படி தக்கா பகுகிய பலாத்பாலன பணத்த சம்மத்த கரன அவஸ்தாவேதி அப்படி பலாபுரத்துனாட வடா மெத்திவரணையும் பசே மங் ஹிதானே திபுனு கிரமேட்ட வடா அற்புதகாரி தத்துவ கொடனகுணா மிசக்கா அப்படி பலாபுரத்துன சுகத்தியாக ஏ பணத்துத்துலேயும் சித்தவுனே நெதி பாபோம பிரஹதிலுவ அப்படி சந்தகங்கலான்ற புலுவாமே அவஸ்தாவேதி அத்தென்ம அப்பே கொட்டாசுவல ஏ மந்திரியுரு கான மம பலாத்பாலன ஆயத்தனைக்கு பிரதானிய கெட்டியிட்டு ஏ வகையும் பலாசபாவை மந்திரி வரை கெட்டியிட்டு தீர்க்கால கிட்ட பார்த்து பார்லிமேந்துவத் நியோஜனைக்கரண மந்திரி வரை கெட்டியிட்டு அப்பே லபப்பு அத்தக்கியும் துல அப்பே பலாத்பாலன கொட்டாசுவல மந்திரி ஒரு எக்கட்டைக்காக வடிவீமை துல அப்பே பலாத்பாலன ஆயத்தன நியோஜித்தேன் மகாஜன நியோஜித்தேங்க ஹட்டியேட்ட சலசும் கமிட்டியோட சகபாகி கரகனியமேதி தடி பிரசகாரி தத்துவ கத்திவில தேனுவா எகோலண்ட ஆசன பெணவியமேதி மமஹிதானே நிலதாரின் வடா மந்திரி உருகான சமஹார தங்கல வடிவில தேனும் எனிசா அப்பிட ஆரஞ்சி ஹட்டியேட்ட ராஜ பரிபாலன கரு அமாத்தி துமாகே உபதேச அணுவ கரு மந்திரி வருண் சகபாகி நொக்கொட்ட சபாபதி வரைய உபசபாபதி வரையா சகா விபக்ச நாயக்க வரையாட்ட அவஸ்தாவ லபலதீல சலசும் கமிட்டியோட சகபாகியுமே அவஸ்தாவ ஏ திதிநாட பமனக் லபாதீமிட்ட யனபவ அப்பிட்ட ஆரஞ்சக்தீன மமஹி தன்னே மகாஜன நியோஜித்தேங்க ஹட்டியேட்ட மே கொட்டாசே வென ஏ சங்வர்தன கட்டியோத்சா அணுக்குத் யட்டித்தல பகசுகம் சபேயும சா அணுக்குத் சங்வர்தன கட்டியோத்து பிலிபந்துவ தனகனீமே ஐத்தே மகாஜன நியோஜித்த திபியுத்து வெனவ மங் ஹிதன்னே மே சன்சோதன துளிங் மே சபாபதி வரையா உபசபாபதி வரையா சா விபக்ச நாயக்க வரையா பமனக் மே கமிட்டியோட கந்தவியும் சா இவ தனகட்டியும் செலசியும் தூள மங் ஹிதன்னே மீரட்டி தவ அற்புதகாரி தத்துவ கொடநகிமே ஏ மூலிக சித்தாந்த சித்த வைக்கின பசைய அப்பிட்ட பண்ணனாகினோம். ඇත්තෙන්ම මම විශ්වාස කරන විදිහට පහුගිය පළාත් පාලන පනත ගෙනාපු වෙලාවේදී අපි අත උස්සලා ඡන්දේ දීලා මම දකින විදිහට මම පුද්ගලික දරණ මතය හැටියට අපි පළාත් පාලන මැතිවරණෙන් නම් මං හිතන්නේ මේ පක්ෂ නායකයෝ සියලු දෙනාට එකඟ වෙනවා ඇති මම දැක්කා ජනාධිපතිතුමත් මේක නැවත සංශෝධනය කළ යුතුයි කියන සාකච්ඡාවක ඉන්න බව අපි දැකලා තියෙනවා ඒ නිසා අපි පළාත් පාලන පනත ගෙනල්ලා මේ වැඩිදුරටත් මේ රටේ ජනතාවට දේශපාලනඥයන්ටත් වාසිසහගත තත්වයක් ඇති වුණා නෙවෙයි මට කෙටියෙන් ගමේ භාෂාවෙන් කියනවා නම් අපි මහ පොළවේ අඩිය ගහගෙන ඉන්න දේශපාලනඥයෝ හැටියට අපි පළාත් පාලන පනත සංශෝධනය කළා අනාගත මිසක්කා වැඩිදුර දෙයක් අපි සිද්ධ කරගෙන නැත්තේ නෑ මම හිතනවා මේ පළාත් සභා පනත තුලින් මේ පළාත් සභා මේ සීමා නිර්ණ කමිටුවේ ඒ වාර්තාව ගත්තහම මම හිතන්නේ මේකේ යම් යම් අඩුපාඩුකම් සහිත වාර්තාවක් යම් යම් වැරදි තියෙන වාර්තාවක් මම දැක්ක මුජිබ රහමාන් ගරු මන්ත්‍රීතුමාගේ ඒ කතාවේදී එතුමා පැහැදිලි කරලා දුන්නා බහු ආසන පිහිටවල තියෙන මේ ඉතිහාසයේ මුස්ලිම් සිංහල දෙමළ ඒ සියලු ජනතාවට මහජන නියෝජිතයන් හැටියට මහජනතාව නියෝජනය කිරීමේ අවස්ථාව ලබා ගැනීම පිණිස මිසක් ඒ ඡන්දදායකින්ගේ සීමාව තුල කල්පනා කරලා නෙවෙයි හැබැයි මෙතනදී ඒ වැරද්ද මේ සීමා නිර්ණායකයන් තුල තියෙනවා ඒක නිසා ගරු සභාපතිතුමනි මේ සංශෝධන තුලින් මේ රටේ ජනතාවට ජනතාවගේ හිතසුව පිණිස මිසක් එක් එක් දේශපාලන පක්ෂවල නායකයන්ගේ පක්ෂවල හොඳයි ගරු සභාපතිතුමනි එක් එක් දේශපාලන පක්ෂවල නායකයන්ගේ අභිමතය පරිදි ඒ දේවල් සිද්ධ වෙනව නම් අපි දැක්ක පහුගිය පළාත් සභා පනත ගේන අවස්ථාවේදී යම් යම් දේශපාලන නායකින්ගේ වමනාවට ඔවුන් සතුටු කරගෙන මේ පනත සම්මත කරගැනීමේ පරමාර්ථය පමණක් පෙරදරි කරගෙන යම් යම් දේවල් සිද්ධ වුණු බව අපි දන්නවා මේ පාර්ලිමේන්තුව තුළ අපි එදා දැක්කා 70%යි 30%යි ඊළඟට 60%යි 40%යි ඊළඟට 50%ට 50% ඇවිල්ලා තමයි මේක සම්මත වුණේ එනිසා මේ පාර්ලිමේන්තුවේ සියලු දෙනා 225ගේ ඡන්දය බලාගෙන මේ රටේ සමස්ත ජනතාවගේ බලාපොරොත්තුන් සුන්වෙන තැනකට මේ පනත් එනවා නම් මං හිතන්නේ ඒක අපිට එච්චර හොඳ ප්‍රතිඵලදායක වෙන්නේ නැහැ 1978 ගෙනෙල්ලද ඒ යෝජනාවලට අනුව 88 ඒ පනත වෙනස් කරලා පළාත් සභා ක්‍රමය හඳුන්ලා දීලා මට තප්පරයක් දැන් ඉවර කරනවා ගරු සභාපතිතුමනි ඒ පළාත් පාලන පළාත් සභා පනත ගෙනල්ලා ඒ සංශෝධනයන් තුලින් මනාප දේශපාලනය ඇති කරලා මේ රටේ විවිධ වූ ගැටලුන් සහගත තත්ත්වයන් ඇති වෙලා ඊට පස්සේ මේ ගෙනෙන සංශෝධනය තුලින් ඊටත් වඩා භයානක තැනකට අර්බුදකාරී තැනකට මේ රට යනවා නම් මම හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු දෙනාකට වගකීම බාරගත යුතුව තිබෙනවා ඒ නිසා ඒ පිළිබඳව ඉතාම නිවැරදිව කල්පනා කරලා කටයුතු සිද්ධ කරන ලෙස ගරු සභාපතිතුමනි ඉල්ලා සිටමින් නිහඬව කාලය ලබා දීම
පිළිබඳව බොහොම ස්තුතියි කරු ඒ විජේතුංග
මුල් අසනින් සිටින අපේ ආරත භවතිතුමනි 13 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව 1988 උතුරු නැගෙනහිර ජනවර්ගයේ ප්‍රශ්න විසඳන්නට විශේෂයෙන්ම ඒවකට හිටපු ජේ.ආර්. ජයවර්ධන ජනාධිපතිතුමා මේ පන සම්මත කළ තමයි පළාත් සභාකමේ ගෙනාවේ. එදා ඒ පළාත් සභාකමේ ගේනකොට දැන් මෙතන කයිවාරුව ගහලා ගිය පක්ෂ දෙකක් හිටියා. දැන් ඒගොල්ලෝ වෙන් වෙලා ඒ කාලේ එක පක්ෂයක හැටියට මේ රට එක්සත් ජාතික පාක්ෂිකව 11,000ක් ඝාතනය කළා. බස්වල 1,000 ගාණක් ගිනි තිබ්බා. තේ කර්මාන්තශාලාව, ගුවන්තර සේවා කර්මාන්තශාලාවල් මේ රටේ ආර්ථිකයේ පස්සට ගියා. නමුත් එදා සුදුවලේ කියෝ කණ්ඩායම 93 මැතිවරණ පළාත් සභාවට එල්ල සුදුවලේ පිටේ නැග්ගා. කොමාරි පළාත් සභාවකමේ මේනකොට මම හිතන 7 වතාවක් ලංකාවේ තියලා එක එක පක්ෂවලට බලවේ ගියා. මම හිතන්නේ මනාපකමේ අඩුපාඩු නිසා තමයි පහුගිය මාසයේ මේ අලුත් පනතක් ගෙනාවේ. හැබැයි දෙවෙනි නායකත්වයේ තුන්වෙනි නායකත්වයේ බිහි වුණේ පළාත් සභාවකමේ නිසා ලංකාවේ. පවුල් කීපයට සීමා වෙලා තිබුණ පාර්ලිමේන්තුවේ මේ මේ වරප්‍රසාද මේ මනාප ක්‍රමේ නිසා මම හිතන්නේ විශේෂයෙන්ම වැඩි මන්ත්‍රී සංඛ්‍යාවක් එන්න ඒ වගේම බහාදපලේ නායකයන් බිඳ විශේෂයෙන් අපිට සම්බන්ධ වුණා හය වතාවක් ලංකාවේ පළසභා චන්ද්‍ර තිබ්බා මම හිතන්නේ මම හය වතාවම ජයග්‍රහණය කළා පාර්ලිමේන්තුවට එන්න පුළුවන් වුණේ පළසභාකමේ නිසා සමහර අය පළසභාකමේ දැන් හිටපු අපේ මන්ත්‍රී කියලා ගියා මේක සුදු වලේ කිල්ලා ගත්ත කෙනෙක් නෙමෙයි කියන එක එදා ජේ.ආර්. ජනාධිපතිතුමා මේ පළාත් සභාකමේ ගෙනාන තැන දා අපේ ලංකාව බෙදෙනවා උතුරු නැගරෙම එංගලා යනවා අපි වෙන වෙන නමුත් එතුමා පළාත් 9ටම පළාත් සභාකමේ අනුමත කළා ඡන්දෙ තිබ්බා ඊටාම සාර්ථක වුණා රටේ විශාල සංඛ්‍යාවක් ආවා සංවර්ධනය වුණා වැඩපිළිවෙල වුණා මම හිතන්නේ බලය විමර්ධගත කළා අද පළාත් සභාව ක්‍රමය අද ජනතාවට නැති බෙරි තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා කොහොම හරි අපි අලුත් ක්‍රමයේ ගෙනාවේ මනාප ක්‍රමයේ හොඳ නැහැ කියලා නමුත් ඒ ක්‍රමයේම තමයි පළාත් පාර්ලිමේන්තුවේ තිබ්බේ ඒකෙන් පස්සේ මේක අඩුපාඩු තේරුණා අපිට මොකද්ද වෙන්නේ කියන එක මම දැන් හරියට පාලනය කරගන්න බෑ කාටවත් බලය අල්ලන්න බෑ මේ අලුත් ක්‍රමයේ දැන් අපිට පැහැදිලිව වෙනවා පළාත් ක්‍රම පාලක ක්‍රම සංසන්දන කරන් පස්සේ දෙන්න වෙනස අපි කියන්නේ ඡන්ද තියන්න ඕනේ ඇත්ත එක අපේ අගමැතිතුමා නායකතුමා ජනතුමා ඉන්නවා ඡන්ද තිය යුතුයි කියන මට්ටමේ යම් යම් ප්‍රශ්න තියෙනවා ඒ වගේම මනාප ක්‍රමයට හෝ මම දන්නේ හැටියට තියන්න පුළුවන් ක්‍රමයකට හදන්න මොකෝ නෙමෙයි මට නිසා එක් මිනිත් තියන්න මම දන්නේ හැටියට මනාප ක්‍රමේ වැරද්දක් තිබුණේ විශාල මුදලක් යනවා එක පක්ෂ කට්ටිය ගහ ගන්නවා ඒක මම හිතේ ඒකට වෙන හරි ක්‍රමයක් හදලා දැන් කාන්තා නියෝජනය වෙන්නට ඕනේ මන්ටිකන් කාන්තාව පත් කරන්න නෙමෙයි මනාප ක්‍රමේ අතුල් කරන්න කාන්තාව තරම් කරන්න කණ්ඩායමක් තියෙන ගලන හරි මම දන්නේ හැටියට ඒ නිසා මේ පළාත් පාලන ක්‍රමේ අලුතෙන්ම තිබ්බ ඡන්දකමෙන් විශාල අවාසියක් හැම පක්ෂයකටම දිනපු නගර සභාව වෙන පැත්තට ගියා පරිජි නගර සභාව වෙන පැත්තට ගියා වගේ තත්ත්වයක් තමයි මේ අලුත් කමිනිස ඇති වුණේ මම දන්නේ නැහැ ඇටියට එදා අවුරුදු 100කට කල්පනා කළා තමයි ජේ.ආර්. ජනාධිපතිතුමා හිට ප්‍රේමදාස ජනාධිපති අගමැතිතුමා එදා රජීව් ගාන්ධි මැතිතුමා ලංකාවට ගෙනල්ලා මේ ගිවිසුම අත්සන් කරන ලාවේ ඔය කෑ ගහපු මන්ත්‍රීතුමල්ලා මම දන්නේ නැහැ පරිජි නගර බුදවිය රජීව් ගාන්ධි මහත්මයාට පහර දෙන්න සතුටු කළා මම හිතන්නේ බොහොම අමාරුයි ලංකාවේ දා බේරුවේ ඉතින් මේ මනාපකමේ වැරදි දිනුන අරක තමයි මම දන්නේ හැටියට විශේෂයෙන් මනාපකමේ දැන් අපිට පේන හැටියට මනාපකමේ මෙහෙටදී හොඳයි පාර්ලිමේන්තුවේ මේ වගේ තත්ත්වෙයි මම දන්නේ හැටියට මොකද පළාත් සභාව පිහිටවලා මේ ක්‍රමයට පිහිටෙව්වොත් කිසිම කෙනෙකුට මේ බලය ගිනියන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා එහෙමනම් අපි පනතර ඡන්දෙ දුන්නත් පහුගිය මාසේ අපිට දැන් පේනවා මේ අලුත් ක්‍රමේ තියෙන තාම අඩුපාඩු නිසා පරණ ක්‍රමයට ඡන්දෙ තිබිය යුතුයි කියලා අපි අදහස මිලයි අපි දැක් කරන විශේෂ පක්ෂයක් හැටියට අපේ පුජ්‍යලි අදහස පසුබිම් මන්ත්‍රීතුමාලා හැටියට මම හිතන්නේ පළාත් පාලේ මැති වෙනත් මම හිතන්නේ මීට වැඩි වෙනස් වෙන්නට සිද්ධලා තියෙනවා වැඩි විශාල මන්ත්‍රී සංඛ්‍යාව කොට්ටාසේ නියෝජනය කරාට සම්මාර්ථයන් වල කොට්ටාස වල තාම ප්‍රශ්න තියෙනවා දැන් රත්නපුරය අපි නගර සභාව ගත්තා අපි හවුල් දෙගොල්ලක් පත් උනත් අද තුන්වල්ල පාලේකට තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා නගර සභාව අපි උපනගරත් විගත්තා ඒ පැත්ත නගර සභාව දුන්න මේ ක්‍රමේ වැරද්ද නිසා දැන් මේක මේ නැවතත් පළාත් සභාවකට යනවනම් මන් දැනෙන්නේ මේ ලංකාවේ විශේෂයෙන් මේ ප්‍රජාතන්ත්‍ර ආවසු යන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා ජේ.ආර්. ජනාධිපතිතුමා ඒ කාලේ දොරදී කල්පනා කරලා බලලා ඉන්දියාව සමග සාකච්ඡා කරලා ලංකාවේ දා රට බෙදෙන්න කිය අපි කවුරුත් නැහැ කියන්න බෑ උතුරේ පස්සේ විශාල වශයෙන් තිබුණා එක්සත් ජාතික පක්ෂය ඝාතනය කළා ස්වාමින් වහන්සේලා පවද්දර මුලේ ප්‍රේමාලෝක හිමියෝ මාතර කිතරගම අපේ නායක ස්වාමීන් වහන්සේට සංඝයාත රටක් ඝාතනය කෙරුවා ලංකාවේ ජනප්‍රිය නළු වැඩා මම හිතන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයවත් මහජන එක්සත් පෙරමුණවත් ජනතාවෙන්වත් වර්ජනය කළා නමුත් විජය කුමාරතුමා මහත්මයා චන්දිකා මැතිතුමා ඇතුළු කණ්ඩායම වෙනම පක්ෂයක් හදලා තරං කළා මම හිතන්නේ එක්සත් ජාතික පක්ෂයද තරං කළා එතුමාලත් ආසින් අපි දිනාගත්තා එදා මේගොල්ලෝ පළාත් සභාවක අද පළාත් සභාව කියන එක මහ ජනතාවට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වැඩි ළඟින් ඉන්න පළාත් සභාව මන්ත්‍රීවරු මම හයවතාව පළාත් සභාව ජයග්‍රහණය කළා කියලා ඒ මනාප ක්‍රමේ නිසා තමයි අපිට එන්න පුළුවන් වුණේ ආසනයක් ආසන මට තිබුණා තුම්පාරට වැඩි දාන්න බැරි වුණා තුම්පාර අපරාධය ආසනේ තුම්පාරක් අපි ජයග්‍රහණය කළා ඒක තමයි මේ මනාප ක්‍රමේ හොඳ අත එක තියෙන්නේ නමුත් ඒ සියල්ලක්ම අභිභවා දැන් හිතන්නේ පළාත් පාලන මැතිවරණයෙන් පස්සේ අර පරණ ක්‍රමේ හොඳයි කියන තත්ත්වෙට මුල්ලා මම හිතන්නේ ජනාධිපති මම දන්නේ කියන එකයි කියලා අගමැතිතුමාට දැන් අපි සම්මත කළා තුනෙන් දෙකකින් නැවතත් අපි සම්මත කරන බලාපොරොත්තු වෙන ඔය සාකය කියනවනම් ඒ නිසා ඉතාලි ඉක්මනින් අපි විශේෂයෙන් එක්සත් ජාතික නායකතුමා අපිට பொமிதுதி காரதபாதுவன்
பொமசுதி கௌரவ வேலுகுமார்
சபைக்கு தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இன்று மாகாண சபைகளினது தேர்தல் தொடர்பான தொகுதிகளினது எல்லை நிர்ணயம் தொடர்பான இந்த விவாதத்திலே கருத்து தெரிவிப்பதற்குரிய வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் அவர்களினுடைய அரசியல் அதிகாரம் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு எல்லை நிர்ணயமாக அல்லது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் காணப்படுகின்றது. இதனுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிட வேண்டும், இந்த திருத்தத்தை கடந்த வருடத்திலே இந்த மாகாண சபை முறையினது திருத்தம் தொடர்பாக எங்களினுடைய அந்த உடன்பாட்டை நாங்கள் தெரிவிக்கின்ற போது பல சர்ச்சைகளுக்கு மத்தியிலே, பல வேண்டுகோளுக்கு மத்தியிலே, பல இணக்கங்களுக்கு மத்தியிலேயே நாங்கள் அந்த உடன்பாட்டினை தெரிவித்தோம். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள், பிரதம அவர்கள், அதே போல் உள்ளூராட்சி மன்ற மாகாண சபைகள் அந்த அமைச்சரினது சில உத்தரவாதங்களுக்கு அமையவே எங்களினுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்திருந்தோம். குறிப்பாக இந்த எல்லை நிர்ணயமானது சரியான முறையிலே நடைபெற்று இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களினது, முஸ்லீம் மக்களினது, சிறுபான்மை அந்த சமூகத்தினது அரசியல் அபிலாசைகளும் அவர்களது உரிமைகளும் சரியான முறையிலே அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால், சரியான முறையிலே அது நடைபெறுமாக இருந்தால் மட்டுமே இந்த முறைமையை ஏற்றுக்கொள்வோம் என்பதனை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதன்போது இந்த வீதாசார முறையிலிருந்து தற்போதைய அந்த வட்டாரத்தில் அல்லது தொகுதியிலிருந்தான தெரிவும், அதே போல் பட்டியல் வீதாசாரத்திலிருந்தான தெரிவும் 50-50 என்ற ஒரு 50-50 என்ற ஒரு முன்மொழிவினை நாங்கள் ஏற்றிருந்தோம். ஆனால் அதன்போது மிக தெளிவாக அது 60-40 அல்லது 70-30 நாங்கள் பேசி அதனை எதற்கு சாதகமோ அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் என்ற அந்த உறுதிப்பாடு, அந்த வாக்குறுதி எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாகாண சபை தொடர்பான எல்லை நிர்ணயம் தொடர்பாக எந்த விதத்திலையுமே நாங்கள் உடன்பட முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த எல்லை மேல் நிர்ணயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் எங்களினுடைய பிரதிநிதித்துவமானது முற்றாக அரைவாசி நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு, பாதுகாப்பற்ற அல்லது அத்தகைய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடியதாக இந்த எல்லை மேல் நிர்ணயம் இருக்கின்றது. குறிப்பாக எங்களினுடைய சிறுபான்மை சமூகத்தினுடைய, தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய அந்த பிரதிநிதித்துவத்துக்கு இருக்கக்கூடிய உத்தரவாதம் அல்லது அந்த பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்பு முற்றாக அற்றுப்போகக்கூடிய வகையிலே இந்த எல்லை மேல் நிறையம் இருக்கின்றது என்பதனை இங்கே கூற வேண்டும். இங்கே பேசியிருக்கக்கூடிய பலர் இது தொடர்பாக நாங்கள் பேசி திருத்தங்களை செய்து முன் நாங்கள் இந்த முறையை பரிசீலிக்கலாம் என்று கூறினார்கள். உண்மையிலேயே நாட்டினது அவசியத்துவம் கருதி, எங்களினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சி கருதி, இந்த தேசத்தினுடைய நாளைய நாளினுடைய நன்மை கருதி எங்களுக்கு இந்த தேர்தல் முறையிலே ஒரு திருத்தம் மாற்றம் அவசியம் என்றால் அந்த மாற்றத்துக்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலேயே நாங்கள் இந்த ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த எல்லை மேல் நிர்ணயத்தின் படி இது நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை இழந்து ஜனநாயக ரீதியாக சிறுபான்மை மக்கள் தங்களினுடைய சமூக தொடர்பான அந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய நிலைமை இழக்கப்படுகின்ற ஒரு மோசமான நிலைமையில் இது இருக்கின்றது. ஆகவே அவசரமாக திருத்தங்களை செய்து அவசரமாக ஒரு முறையை கொண்டு வந்து உள்ளூராட்சி மன்றத்திலே இந்த அரசாங்கமும் நாங்களும் ஏற்பட்ட அந்த மோசமான நிலைமைக்கு இந்த முறையையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் என இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே தற்போது இருக்கின்ற அதே வீதாசார முறையிலே இப்போது இருக்கின்ற இந்த நெருக்கடி நிலையில் நிலையில் ஏற்கனவே 3 மாகாண சபைகளினுடைய காலம் முடிவடைந்து இருக்கின்றது. இன்னும் 3 மாகாண சபையினது காலம் அண்மையிலே முடிவடைய இருக்கின்றது. ஆகவே அந்த காலப்பகுதிக்குள் இந்த தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே உள்ள அந்த வீதாசார முறையின்படி இந்த தேர்தல் நடத்துவதே பொருத்தமானதாக அமையும் என்பதனை இங்கே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த 50-50 அல்லது 60-40 எந்த வீதாசாரத்தில் இது நடைபெற்றாலும் தற்போது எங்களுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய 64 மாகாண சபை உறுப்பினர்கள் என்ற தமிழ் பிரதிநிதித்துவம், 43 மாகாண சபை உறுப்பினர்கள் என்ற முஸ்லீம் மக்களினது இந்த பிரதிநிதித்துவத்திலே அந்த வட்டாரத்திலிருந்து அந்த தொகுதியிலிருந்து தெரிவாகின்ற எண்ணிக்கை மிக மிக குறைந்த ஒரு மட்டத்திற்கு செல்கின்றது. அவை ஜனநாயக ரீதியில் மக்களினுடைய அந்த வாக்குகளை பெற்று அவர்களினுடைய விருப்பு வாக்குகளை பெற்றே இந்த 64 பேர் இந்த 43 பேர் தெரிவாகி இருக்கின்றார்கள். ஆனால் புதிதாக வருகின்ற முறையிலே ஒரு சிறு அளவானோர் மட்டுமே மக்களினுடைய தெரிவுக்குரியவர்களாக இருக்கின்ற அதே நிலையிலே
அவர்கள்
ஜனநாயக முறையிலான அந்த தெரிவினைக்கு உட்படாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதனையும் கூறி நாங்கள் பழைய முறையிலே இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகின்றேன்.
கௌரவ அரவிந்தகுமார்.
சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களுக்கு நன்றி. இன்று மாகாண சபை சட்டம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மாகாண சபை எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை தொட்டுவிட்டு ஏனைய விடயங்களுக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே 1988 இந்த மாகாண சபைக்கான சட்டம் இந்த நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட போது அதன் பின்னால் ஒரு பெரிய பின்னணி இருந்தது. சிறுபான்மை மக்களுக்கு போதிய அரசியல் அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் ரீதியான அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வழங்க வேண்டும் என்ற அந்த உள்நோக்கத்தின் ஊடாகவே மாகாண சபைகளுக்கான அந்த சட்டம் இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் ஊடாக இன்று இந்த நாட்டிலே 9 மாகாண சபைகள் இருக்கும் இந்த நிலையிலே அந்த நோக்கம் நிறைவேறியதா என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் விடை தேட வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்று பொதுவாக சொல்லுகின்றார்கள் மாகாண சபையை ஒரு வெள்ளையானை என்று சொல்லுகின்றார்கள். ஆங்கிலத்திலே இட்ஸ் அண்ட் ஒயிட் டெலிஃபன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் மாகாண சபையிலே 10 வருடங்கள் உறுப்பினராக இருந்த நான் மாகாண சபை சரியாக இயங்கினால் அதனை நாங்கள் வெள்ளையானை என்று எந்த வகையிலும் சொல்ல முடியாது. மாகாண சபைகளின் பங்களிப்பு இந்த நாட்டின் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதிலே மிக உச்சகட்டத்தில் இருக்கின்றது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. ஆனால் சரியாக இயங்குகின்றதா என்று பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்வி எழுப்புகின்றது. ஆகவே இந்த உயரிய சபை கொள்கைகளை அமுல்படுத்தும் சபையாக இருக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம்? இன்றும் கூட நாங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே மலசல கூடங்களை அமைப்பதும் பாதைகளை செப்பேட செய்வதும் குடிநீர் வசதி ஏற்படுத்துவதும் தான் எங்களது வேலையாக இங்கே இன்று இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகளினூடாக நடைபெற வேண்டிய வேலை திட்டங்கள். ஆகவே அவ்வாறு மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் சரியாக இயங்கினால் இந்த பாராளுமன்றம் இன்னும் வலுப்பெறும், இன்னும் சக்திமயப்படும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த இடத்திற்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தல்கள் இந்த நாட்டிலே வெவ்வேறு விதமாக இடம்பெற்றது. சிறிது சிறிதாக பகுதி பகுதியாக மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற்றதை நாங்கள் கடந்த வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம், அனுபவத்திலே பார்த்திருக்கின்றோம். இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு நிலைமையாக நாங்கள் பார்த்தோம். ஏனெனில் ஆளும் தரப்பிலே இருக்கும் அரசாங்கம் தங்களது வெற்றிக்காக முழு அரசாங்க இயந்திரத்தையும் அதிலே பயன்படுத்தி சிறிது சிறிதாக மாகாண சபைகளின் வெற்றியை தன்வசப்படுத்தி கொண்டதை நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம். இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்க முடியாது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் முழு அரசாங்க இயந்திரத்தையும் ஒரு சில பகுதிகளுக்கு மாத்திரம் அங்கே கொண்டு சென்று தட்டி பறிக்கும் ஒரு நிலைமை கடந்த காலங்களில் இருந்தது. ஆகவே அவ்வாறான ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு இந்த நல்லாட்சியிலே நாங்கள் இடமளிக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த தேர்தல் முறை புதிய மாகாண சபைக்கான இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பான அறிக்கை எனது கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையை பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் திருப்தி கொள்ள முடியாது, சந்தோஷப்பட முடியாது. இந்த அறிக்கையில் குறிப்பிட்டவாறு எமது பிரதிநிதித்துவம் மிக மோசமான வகையிலே இல்லாமல் போகும் ஒரு தன்மை இந்த புதிய அறிக்கையிலே இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எமது பிரதிநிதித்துவம் போதாது என்று இந்த வாதாடி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில், எமது பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே இருக்கும் நிலைமையும் நாங்கள் இல்லாமலாக்கும் போல அமைந்திருக்கின்றது இந்த புதிய முறை. அப்படி என்றால் இதனை நாங்கள் மிக கொச்சையாக சொல்ல போனால் வேஷ்டியை அவிழ்த்து கொடுத்து விட்டு கோவணத்தோடு நின்ற கதையாகி போய்விடும் இந்த புதிய மாகாண சபைக்கான இந்த எல்லை நிர்ணயத்தின் ஊடான பிரயத்தம். ஆகவே இந்த எல்லை நிர்ணயத்தின் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் புதிய முறையை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம். 50-50 வீதத்துக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோம், ஆனால் பல்வேறு நிபந்தனைகளின் ஊடாகவே நாங்கள் ஆதரவு அளித்தோம். ஆகவே அந்த ஆதரவினை நாங்கள் எதிரும் காலங்களில் தேவை ஏற்படின் எமது பிரயத்தம் இல்லாமல் போகும் ஒரு அபாயம் ஏற்படின் நாங்கள் அதனை வாபஸ் வாங்கிக் கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த உயரிய சபையில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே நடைபெறவிருக்கும் இந்த மாகாண சபைக்கான தேர்தல் பழைய முறையிலே நடைபெற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. பழைய முறையிலே அந்த தேர்தல் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 3 மாகாண சபைகள் கலைக்கப்பட்டிருக்கின்றது. 3 மாகாண சபைகளின் தேர்தல் நடைபெறுவதற்கான அந்த திகதி குறிப்பிடப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது, அவசியம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வருடத்திலே இன்னும் 3 மாகாண சபைகள் கலைக்கப்படவிருக்கின்றது. அப்படி என்றால் பொதுவாக சொல்லப்படுகின்றது இந்த வருட இறுதிக்குள் 6 மாகாண சபைகளுக்கான தேர்தல் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது பொதுவாகவே பேசப்படும் ஒரு பேச்சு பொருளாகவும் மாறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் இங்கே என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அடுத்த வருடம் 3 மாகாண சபைகள் கலைக்கப்படவிருக்கின்றது. அதன் காலம் முடிவடைகின்றது, அதன் ஆயுள் முடிவடைகின்றது அடுத்த வருடம். பாராளுமன்றத்தை முன்பெல்லாம் 1 வருடத்திலே கலைக்க முடியும் என்றால், பாராளுமன்றத்தை 2 வருடங்களிலே கலைக்க முடியும் என்றால், அடுத்த வருடம் அந்த ஆயுள் நிறைவேற இருக்கும் அந்த 3 மாகாண சபைகளின் அந்த ஆயுளையும் குறைத்து இந்த வருட கடைசியிலோ அல்லது அடுத்த வருட ஆரம்பத்திலோ 9 மாகாண சபைகளுக்குமான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதே ஜனநாயக ரீதியான செயல்பாடாக இருக்கும் என்பதே எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே அந்த 3 மாகாண சபைகளின் ஆயுள் அடுத்த வருடம் முடிகின்றது. ஆகவே அதன் தேர்தலை அதன் பிறகுதான் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்தை, நான் ஏற்கனவே கூறியதைப் போல, 1 வருடத்திற்குள் அதனை கலைக்க முடியும் என்றால், பாராளுமன்றத்தை 2 வருடங்களுக்குள் கலைக்க முடியும் என்றால், அதன் ஆயுள் முடிவடைவதற்கு முன்பதாகவே இந்த உயரிய சபையை கலைக்க முடியும் என்றால், அந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியின் அதிகாரத்தின் ஊடாக அதை செய்ய முடியும் என்றால், இந்த மாகாண சபையின் அந்த ஆயுளையும் நாங்கள் குறைத்து 9 மாகாண சபைகளுக்கான தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவதே அது பொருத்தமானதாக இருக்கும் என்பது எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. இதுதான் ஜனநாயகத்தின் எடுத்துக்காட்டாகவும் இருக்க முடியும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே இந்த மாகாண சபைக்கான இந்த புதிய சட்டம், இந்த மாகாண சபைக்கான புதிய சட்டம் அமுலாக்கல் செய்வதற்கு முன்பதாக இப்பொழுது இங்கே மிக மோசமான வகையிலே எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த எல்லை நிர்ணயம் மீண்டும் இந்த எல்லை நிர்ணயம் மீண்டும் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டு அதன் ஊடாக சிறுபான்மை மக்கள் தங்களது பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்ளும் வகையிலே இந்த நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் சரியான வகையிலே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பழைய முறையின் அடிப்படையிலே, விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சந்தர்ப்பம் அளித்த அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
House adjourned July 17.
till 1 p.m.